السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. لولاي قليت பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன், அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉத் தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா காலங்களை, நேரங்களை, நாட்களை, வாரங்களை படைத்த அல்லாஹ் அந்த மாதங்களில், காலங்களில் சில மாதங்களை விட சிறந்ததாக, கண்ணியமானதாக, உயர்ந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இஸ்லாத்துடைய புனிதமான மாதங்களில் ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று அல்லாஹோடு இணைத்து கூறிய ஒரு மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய முதலாவது மாதமாக கருதப்படக்கூடிய ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். முஸ்லிம்களுடைய 12 மாதங்களில் கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய அந்த மாதம், அந்த மாதத்தை நாங்கள் கழித்தோம். அதன் பிறகு இன்னும் ஒரு முஸ்லீம்களுடைய புனிதமான மாதங்களில் ஒரு மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் தற்போது அடைந்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, துல்ஹிஜ்ஜா மாதம் அது நமக்கு தியாகத்தை சொல்லித் தருகிறது. இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த உலகத்தில் செய்யப்பட்ட அர்ப்பணங்களை, தியாகங்களை, சேவைகளை அந்த மாதம் நமக்கு ஞாபகப்படுத்தியது. கண்ணியமான சகோதரர்களே, அது எங்களுடைய 12 மாதங்களின் கடைசி மாதமாக இருக்கிறது. அதே போன்று எங்களுடைய முதலாவது மாதம் முஹர்ரமுடைய மாதம், அது நமக்கு எப்படி துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் தியாகத்தை, அர்ப்பணங்களை நமக்கு ஞாபகப்படுத்தியதோ, அதுபோன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளையும், வெகுமதிகளையும், பாக்கியங்களையும், வெற்றிகளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே மிகவும் நபிமார்களில் இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதை உலகத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்த நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அவ்வாறு இந்த இஸ்லாத்துக்கு மிகவும் தியாகம் செய்த ஒரு நபியுடைய வரலாற்றை, ஒரு நபியுடைய வெற்றியை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த முஹர்ரமுடைய மாதம் அமைந்திருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் ஒரு நபியுடைய வரலாற்றை பல இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். அந்த நபியுடைய பெயரை அல் குர்ஆனில் 136 இடங்களிலே அல்லாஹ் உச்சரிக்கின்றான், பேசுகின்றான். அந்த நபியோடு சம்பந்தப்பட்ட, அந்த நபியுடைய வரலாற்றோடு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்காரர்களில் ஒருவன், அந்த அநியாயக்காரனுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனில் 74 இடங்களிலே பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே 30க்கும் அதிகமான சூராக்களில் அல்லாஹு தஆலா 136 இடங்களில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை, அவர்கள் ஃபிரௌனோடு நடந்து கொண்ட விதங்களை, அவருடைய தாவா பயணத்தை, அவருடைய பிரச்சாரத்தை, அவருடைய வாலிபத்தை, அவருடைய சிறுபிராயத்தை, அவருடைய தாயை, அவருடைய சகோதரனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றான். இதனால்தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட 100,000 மேற்பட்ட நபிமார்களில் ஆகவும் சிறந்தவர்கள் உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்தின் பிரகாரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூன்றாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னால் நாலாவது சிறந்தவர் யார் என்பதில், ஐந்தாவது சிறந்தவர் யார் என்பதில், ஆறாவது சிறந்தவர் யார் என்பதில் உலமாக்கள் கருத்து வேற்றுமை பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மூன்றாவது நபிமார்களில் சிறந்தவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அவருடைய பெயரை மாத்திரம் 136 இடங்களிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். சகோதரர்களே, அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு மாதம், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதம் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினம், அந்த தினத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசியிருக்கிறான். அல்யௌமா நுனஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. எப்படி அல்லாஹ் குர்ஆனில் துல்ஹிஜ்ஜா மாதத்தை பற்றி பேசியிருக்கிறான், லைலத்துல் கதிருடைய இரவை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான், அதே போன்று எந்த நாளிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தானோ, அவர்களையும் அவர்களோடு வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தானோ அந்த நாளையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் பெருமிதமாக பேசியிருக்கின்றான், பெருமையாக அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அதனால்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நாளிலே அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்களையும் அல்லாஹ் பாதுகாத்தானோ, எந்த நாளில் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அநியாயக்காரன் ஃபிரௌனையும் அவனுடைய சகாக்களையும் அல்லாஹ் அழித்தானோ, அந்த நாளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வாழ்விலே நோன்பு நோற்று கொண்டாடி இருக்கிறார்கள், நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார்கள். ஒரு மூமின் தனது சந்தோஷத்தை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும், தனது வெற்றியை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற பாடத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. பல 100 வருட காலங்களாக அடிமைகளாக வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள், அநியாயம் செய்யப்பட்டார்கள், இம்சிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் முஹர்ரம் மாதத்திலே விடுதலையை கொடுக்கின்றான், வெற்றியை கொடுக்கின்றான். அல்லாஹ் அதனை பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த அருள் என்று, பாக்கியம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான். அஞ்சைனாக்கும் وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. மூசாவே, உங்களையும் உங்களை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்களையும் அந்த பனு இஸ்ரவேலர்களையும் நாங்கள் பாதுகாத்தோம். وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ, ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சகாக்களையும் தோழர்களையும் குடும்பத்தினர்களையும் நாங்கள் நீரிலே மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த பாக்கியங்களை, அருட்கொடைகளை அல்லாஹ் பேசுகிற போது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பை, வெற்றியை, சுதந்திரத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை இன்னும் ஒரு சமூகத்துடைய மனதை நோகடிக்கின்ற அளவுக்கு, இன்னும் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற அளவுக்கு, இன்னும் ஒரு சமூகத்தை அற்பமாக கருதுகின்ற அளவுக்கு மோசமாக அந்த வெற்றியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டாடவில்லை. மாறாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு பிடிக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் முடிவடைந்து விடுகிறது. அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் மக்காவிலே வாழ்ந்த அந்த ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்தவர்கள் கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா முஹர்ரம் மாதத்தின் 10வது தினத்திலே பாதுகாத்திருக்கிறான். அதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நோன்பு நோற்றார்கள். நாங்களும் நோன்பு நோட்டோம் என்று ஜாஹிரியா காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ரசூலாக அனுப்பப்பட்டு, நபியாக அனுப்பப்பட்டு வாழ்கிற நேரத்தில் ஆஷூராவுடைய நோன்பை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருந்தார். அந்த அளவுக்கு வரலாற்றில் முக்கியமான ஒரு தினம் ஆஷூராவுடைய நோன்பு. ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள், ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். வந்து மதீனாவிலே வாழும் போது 2 வருட காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஃபர்லான ஒரு நோன்பாக, கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு நோன்பாக ஆஷூராவுடைய நோன்பை பிடித்தார்கள். எப்போது அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தின் நோன்பை விதியாக, கடமையாக, சட்டமாக அல்லாஹ் ஆக்கினானோ அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விரும்பியவர்கள் அந்த நோன்பை பிடித்துக் கொள்ளலாம். எனவே ஆஷூராவுடைய நோன்பு ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு நோன்பாக அது காணப்பட்டது. ரமலானுடைய அந்த மாதத்தின் நோன்பை அல்லாஹ் எப்போது விதியாக, கடமையாக ஆக்கினானோ அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பு அது ஒரு சுன்னத்தான நோன்பு என்று சஹாபாக்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள். அதை நோக்க வேண்டும் என்று தூண்டினார்கள். ஆஷூராவுடைய நோன்பு நீங்கள் செய்த ஒரு வருடத்துடைய பாவங்களை அழித்துவிடும் என்று சொன்னார்கள். ஒரு வருடத்துடைய பாவத்தை அழித்துவிடும் அளவுக்கு அல்லாஹு தஆலாவை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு நோன்பாக ஆஷூராவுடைய நோன்பு அமைந்திருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிகப்பெரிய சட்ட மேதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீண்ட பிரயாணங்கள் செய்கிற போது கூட ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பார்கள். அவருடைய தோழர்கள் கேட்பார்கள், நீண்ட பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கு சரளான நோன்பை கூட பிடிக்காமல் இருக்கலாம், சரளான நோன்பை கூட விடுவதற்கு அனுமதி இருக்கிறது, இந்த ஆஷூராவுடைய நோன்பை நீங்கள் பிரயாணத்திலும் பிடிக்கிறீர்களே, சிரமத்தோடு பிடிக்கிறீர்களே என்று கேட்டபோது சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு விடுபட்டால் அதை வேறொரு நாளிலே கதா செய்யலாம், அதை மீண்டும் பிடிக்கலாம். ஆனால் ஆஷூராவுடைய நோன்பு வருடத்தில் ஒரு நாள் தான் அந்த நோன்பு வருகிறது.
அந்த நோன்பு விடுபட்டால் அதை பிறகு பிடிக்க முடியாது, அதை கவா செய்ய முடியாது. அதனால் தான் நான் பிரயாணத்திலும் அந்த நோன்பை பிடிக்கிறேன் என்று அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சந்தோஷத்தை நோன்பின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். சோதிக்கப்பட்ட அந்த சமூகம் அநியாயக்கார ஆட்சியாளரின் மூலமாக அநியாயம் செய்யப்பட்ட அந்த சமூகம் பல நூறு வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த வெற்றியை நோன்பின் மூலம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய சந்தோஷம் அது தீந்தரியமாக அமைந்துவிடக் கூடாது. எங்களுடைய சந்தோஷம் இன்னும் ஒரு சமூகத்துடைய மனதை நோவிக்க கூடியதாக அமைந்துவிடக் கூடாது. எங்களுடைய சந்தோஷம் இன்னும் ஒரு சமூகத்துடைய அவர்களுக்கு இடைஞ்சலாக அது மாறிவிடக் கூடாது. சந்தோஷத்திலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நாட்களிலே நோன்பு நோற்று வருவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், திங்கட்கிழமை நாட்களிலே நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களே, என்ன காரணம்? சொன்னார்கள், ஹுவ யௌமுன் உலித்து ஃபீஹி, அது நான் பிறந்த நாள் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் பிறந்த நாளில் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய முயற்சித்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வணக்கத்தை நோன்பை நோற்று அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆஷூராவுடைய நோன்பை நோட்பதற்கு நாங்கள் தகுதியானவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, செவ்வாய்க்கிழமை எங்களுடைய ஆஷூராவுடைய நோன்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே எப்போது யூதர்கள் ஆஷூராவுடைய நோன்பை மாத்திரம் நோற்றார்களோ அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் ஆஷூராவுடைய தினத்துக்கு முந்தைய தினமாகிய 9வது தாசுஆவுடைய தினத்திலும் நான் நோன்பு நோற்பேன். ஏன் தெரியுமா? ஒரு இபாதத்தை செய்கிற போது கூட நான் யூதர்களுக்கு நான் ஒப்பாகிவிடக்கூடாது. இரண்டாவது, இந்த முஹர்ரமுடைய பாடம் மாதம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம், கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கென்ற ஒரு வரலாறு இருக்கிறது, முஸ்லீம்களுக்கென்ற வாழ்வதற்கான அடிப்படை வஹி இருக்கிறது. முஸ்லீம்கள் வஹியின் அடிப்படையில் வாழ வேண்டும். முஸ்லீம்களுக்கென்ற தனித்துவம், தனித்துவமான கலாச்சாரம், தனித்துவமான வணக்கம், தனித்துவமான குடும்ப வாழ்க்கை, தனித்துவமான வியாபார முறை, பொருளாதார கொள்கை முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு கலாச்சாரத்தை நோண்டி, இன்னும் ஒரு கலாச்சாரத்தை பிடுங்கி, இன்னும் ஒரு கலாச்சாரத்தை தழுவி வாழ வேண்டும் என்ற பாடம் எங்களுக்கு கிடையாது, வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விடயங்களில், இரண்டு இபாதத்துக்களில், இரண்டு வணக்கங்களில் கூட அந்நியவர்களுக்கு ஒப்பாகுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. தொழுகை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் செய்கின்ற வணக்கம், இபாதத். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத் தருகின்ற வணக்கம் தொழுகை. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு என்னுடைய உதவி வேண்டுமா? தொழுகையின் மூலம் உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் கட்டாயம் தொழுகிறோம். 17 ரக்காத்துக்களை நாங்கள் தொழுகிறோம். அந்த 17 ரக்காத்துக்களிலும் அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் கேட்கின்றோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். கண்ணியமானவர்களே, தொழுகையில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. இந்த அளவு சோதனைகள் வந்தும் சாப்பிடுவதற்கு போதிய உணவு வசதி கிடையாது, பிரயாணம் செய்வதற்கான வசதி கிடையாது, நெருக்கடியான ஒரு காலம், பயங்கரமான நோயை சந்தித்த காலம், இந்த காலம் வந்தும் தொழுகையை விட்டும் எங்களுடைய சமூகம் தூரமாகும் என்றால், தொழுகையை அலட்சியம் செய்யும் என்றால், கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய உதவியை எப்படி நாங்கள் எதிர்பார்க்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் 2 பாவங்களை சொல்கிறான், 2 கூட்டத்தார்களை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் அதாஉ ஸலா, முதலாவது கூட்டம் தொழுகையை அலட்சியமாக கருதுவார்கள், தொழுகை அவர்கள் கணக்கெடுக்கவே மாட்டார்கள், தொழுகையை வீணாக்குவார்கள், தொழுகை நேரத்தை மதிக்க மாட்டார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்வார்கள். நான் வாழ்வதுதான் வாழ்க்கை, இஸ்லாம் அல்ல எனது வாழ்க்கை, நபியுடைய சுன்னாவல்ல எனது வாழ்க்கை, நினைத்த பிரகாரம் நான் வாழ்வேன் என்று மனோ இச்சையின் அடிப்படையில் வாழ்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த இரண்டு சாராரும் உலகத்தில் அல்லாஹ்வினால் அழிக்கப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய அழிவை சந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய லானத்தை சந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையை சந்திப்பார்கள். ஏன்? அவர்களுடைய வாழ்க்கையில் தொழுகையே கிடையாது. கொரோனாவுக்கு பின்னால, கொரோனாவுடைய நேரத்தில் மூடப்பட்டது பள்ளிவாசல், கொரோனாவுக்கு பின்னால் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், ஆனால் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை குறைந்துவிட்டது. கொரோனாவுடைய காலத்தில் வீட்டில் தொழ வேண்டிய நேரம் ஏற்பட்டது, சில பேர்கள் தொழுகையை விட்டு பழகிவிட்டார்கள். ஜும்மா கூட கணக்கில்ல, ஜும்மா கூட கணக்கில்ல, கட்டாயமாக சேர்ந்து தொழ வேண்டிய வாஜிபாகிய கட்டாயமாகிய ஜும்மா கூட கடாக்களுக்கு கணக்கில்லாம போயிட்டு. சகோதரர்களே, எப்படி சோதனைகள் நீங்கும், எப்படி சோதனைகள் அல்லாஹ் நீக்குவான்? எனவே தொழுகையிட விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கூட, நான் இன்னும் ஒரு சமூகத்துக்கு ஒப்பாகிவிடக் கூடாது, முஸ்லீம்களுடைய ஆரம்ப கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸா, அது யூதர்களுடைய கிபிலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள், மதீனாவுக்கு வந்து பார்க்கிறார்கள், யூதர்களும் தொழுகிறார்கள், அந்த யூதர்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுகிறார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், எனது தொழுகையில் கூட யூதர்கள் முன்னோக்குகின்ற திசையை நான் முன்னோக்க கூடாது, தொழுகையில் கூட யூதர்களுக்கு நான் ஒப்பாகிவிடக் கூடாது. நபி அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், உள்ளத்தால் ஆசைப்படுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த கிபுலா காபத்துல்லாவாக மாற்றப்பட வேண்டும், உனது மாளிகை காபா எனது கிபுலாவாக மாற்றப்பட வேண்டும், உள்ளத்தால் ஆசைப்படுகிறார்கள். 16 மாதங்கள் வெறுப்போடு கவலையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுகிறார்கள். ஏன் வெறுத்தார்கள், ஏன் கவலைப்பட்டார்கள்? நான் ஒரு முஸ்லிம், நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எனது இபாதத்தில் கூட எனது தொழுகையில் கூட யூத சமூகத்துக்கு நான் ஒப்பாகிவிடக் கூடாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் 16 மாதங்களுக்கு பின்னால் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான், உங்களுடைய கிபிலாவாக தொழுகின்ற போது நீங்கள் முன்னோக்குகின்ற திசையாக காபாவை மாற்றிக்கொள்ளுங்கள், ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற அல்லாஹுடைய கட்டளை வருகிறது. கண்ணியமானவர்களே, தொழுகையில் கூட யூத சமூகத்துக்கு நான் ஒப்பாகிவிடக் கூடாது, தொழுகையில் கூட அந்நிய கலாச்சாரத்தை நான் தழுவிவிடக் கூடாது. இரண்டாவது வணக்கம் நோன்பு, சுபஹானல்லாஹ், ஆக சிறந்த வணக்கம் நோன்பு. ஆஷூராவுடைய நோன்பை நோற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் ஆஷூராவுடைய முந்தைய தினம் தாசுவாவிலும் நோன்பு பிடிப்பேன். ஏன் தெரியுமா? மதீனாவிலே வாழ்கின்ற யூத சமூகத்துக்கு நான் மாற்றம் செய்ய வேண்டும், நான் முஸ்லிம், எனக்கென்ற தனித்துவம் இருக்கிறது, எனக்கென்ற கொள்கை இருக்கிறது, எனக்கென்ற கலாச்சாரம் இருக்கிறது, எனக்கென்ற நாகரீகம் இருக்கிறது, இன்னும் ஒரு கலாச்சாரத்தை தழுவி ஒரு இபாதத்தை கூட நான் செய்ய மாட்டேன், இன்னும் ஒரு கலாச்சாரத்தை தழுவி அல்லாஹ்வை கூட நான் சந்தோஷப்படுத்த மாட்டேன், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதிலும் எங்களுக்கென்ற தனித்துவம் இருக்கிறது. அந்த பாடத்தையும் இந்த முஹர்ரம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இரண்டாவது கண்ணியமான சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை மக்காவை விட்டும் வெளியேறி மதீனாவுக்கு சென்ற அந்த வரலாற்று பயணத்தை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு மாதமாக முஹர்ரம் உடைய மாதம் அமைந்திருக்கிறது. அந்த ஹிஜ்ரத்தின் அடிப்படையில் தான் முஸ்லீம்களுடைய வருடம், முஸ்லீம்களுடைய நாட்காட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு எதை சொல்லித் தருகிறது? அந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, முஸ்லீம் என்றால் அவன் ஒரு பொதுநலவாதியாக இருக்க வேண்டும். முஸ்லீம் இடத்திலே சுயநலம் இருக்கக்கூடாது. பொதுநல உணர்வை நமக்கு ஊற்றுகின்ற ஒரு பாடமாக, உணர்த்துகின்ற ஒரு பாடமாக ஹிஜ்ரத் அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவோடு இரவாக மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையிலே உறங்குவதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராகிறார்கள். வாலிபனாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்படுகின்ற அந்த நாளில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையில் படுப்பதற்காக, உறங்குவதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராக வந்தார்கள். ஏன் தெரியுமா? நான் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கப்பட வேண்டும், ஹிஜ்ரத்துடைய பயணம் சரியாக நடைபெற வேண்டும். பொதுநல உணர்வோடு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் சஹாபாக்கள், முஹாஜிரீங்கள். அல்லாஹ் அந்த முஹாஜிரீங்களை பெருமையாக பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்கள். அந்த முஹாஜிரீங்கள் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் தெரிவு செய்த பூமி மதீனாவுடைய பூமி. அல்லாஹ் அந்த மதீனாவுடைய பூமியையும் குர்ஆனில் பெருமையாக பேசுகிறான். மதீனா வாசிகளையும் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மதீனா வாசிகளை பெருமையாக பேசினார்கள். வல்லதீன தபவ்வு உத்தார வல் ஈமான், அல்லாஹு தஆலா அந்த திருவசனத்தில் மதீனா முனவ்வராவுக்கு ஈமான் என்று பெயர் சொல்கிறார். நாம் மதீனா என்று சொல்கிறோம், தைபா என்று சொல்கிறோம், தாபா என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் வளர்ந்த பூமி, ஈமானுக்காக அர்ப்பணங்கள் செய்த பூமி, ஈமான்தாரிகள் வாழ்ந்த பூமி, அந்த பூமியுடைய பெயரே ஈமான். அல்லாஹ் சொல்றான், மூன்று தன்மைகளை சொல்றான். இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு அந்த மூணையும் படிச்சு தருது. அன்சாரிகளுடைய மூணு பண்புகள் ஒரு மொமினுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், அந்த அன்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்த மதீனாவுக்கு யாராவது அகதிகளாக வந்தால், ஹிஜ்ரத் செய்து வந்தால், வந்தவர்களை வாழ வைப்பார்கள், வந்தவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள், வந்தவர்களுக்கு வீடு கொடுத்தார்கள், குடும்பங்களை அமைத்துக் கொடுத்தார்கள், தொழிலுடைய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். வெறும் கையோடு வந்தவர்களை செல்வந்தர்களாக மாற்றினார்கள் மதீனாவாசிகள். முதலாவது அல்லாஹ் சொல்றான், அவங்க அவங்களோட ஊருக்கு வரக்கூடியவர்களை அவங்க விரும்புவாங்க, நேசிப்பாங்க, அன்பு காட்டுவாங்க. இரண்டாவது, வலா யஜிதூன ஃபீ ஸுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊதூ. இரண்டாவது, அவங்கள ஊருக்கு வந்தவங்க அவங்களை விட முன்னேறிடுவாங்க, அவங்களை விட செல்வந்தர்களாக மாறிவிடுவாங்க, அவங்களை விட உயர்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படியானவர்களுடைய வளர்ச்சியை கண்டு மதீனா வாசிகள் பொறாமைப்படவே மாட்டார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வெறுங்கையோடு வந்தார் மதீனாவுக்கு, செல்வந்தராக மாறிவிட்டார். உஸ்மான் இப்னு அஃபான் வெறுங்கையோடு வந்தார், செல்வந்தராக மாறிவிட்டார். கண்ணியமானவர்களே, அந்த அன்சாரிகள் மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட மாட்டார்கள். மற்றவர்களுடைய அறிவு, மற்றவர்களுடைய அந்தஸ்து, மற்றவர்களுடைய வளர்ச்சி, மற்றவர்களுடைய பொருளாதார அபிவிருத்தி, மற்றவர்களுடைய செல்வத்தை பார்த்து ஒருபோதும் அவர்கள் பொறாமைப்பட மாட்டார்கள். மூன்றாவது, வயப்பெருவுன அல அன்புசியில் வரவு காணவியும் கசாசா. மூன்றாவது, அவர்கள் பொதுநல உணர்வோடு வாழ்வார்கள், சுயநலம் என்பது அவர்களுக்கு தெரியாது. தனக்கு தேவை இருக்கும் போது தன்னை விட மற்றவர்களை மதித்து மற்றவர்களுக்கு உதவுவார்கள். இந்த மூன்று தன்மையின் அடிப்படையில் தான் கண்ணியமானவர்களே மதீனாவிலே மக்கா வாசிகள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். அந்த பூமியை இஸ்லாம் பரவுகின்ற இடமாக, இஸ்லாத்துடைய கேந்திர ஸ்தலமாக அல்லாஹ் மாற்றினான். ஏன் மதீனா வாசிகள் சுயநலவாதிகள் கிடையாது, சுயநலவாதிகள் கிடையாது. கண்ணியமானவர்களே, உயிரை கூட தனது உயிர் போனாலும் பரவாயில்லை, மற்றவர்களை வாழ வைக்கும் என்று விரும்பக்கூடியவர்கள் மதீனா வாசிகள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மதீனாவிலே வாழ்கிற போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்திலே இருக்கிறார்கள், உயிர் பிரிய போகிறது, ஆசைப்படுகிறார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே நான் அடக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தனது மகன் அப்துல்லாவை அழைத்து சொல்கிறார்கள், அப்துல்லா ஆயிஷா இடத்திலே அனுமதி கேளுங்கள், நான் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அடக்கப்பட வேண்டும், எனக்கு ஆசையாக இருக்கிறது, போய் கேட்டுவிட்டு வாருங்கள், அனுமதி கேளுங்கள். அப்துல் ரஹ்மான் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரழியல்லாஹுனுடைய மகன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்திலே வந்து கேட்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் எனக்காக வேண்டி அந்த இடத்தை நான் தயாராக வைத்திருக்கிறேன், எனது மௌத்துக்கு பின்னால் அந்த இடத்தில் நான் அடக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்றாலும் இன்று எனது ஆசையை நான் அடக்கி கட்டுப்படுத்தி உமருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றேன். சுபஹானல்லாஹ், நபிக்கு பக்கத்தில் அடக்கப்படுவது என்பது சாதாரண விடயமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு பக்கத்தில் எனது கபர் வருவது என்பது சாதாரண விஷயமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அதை விட்டுக் கொடுத்தார்கள், எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள், உமருக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியானவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். பொதுநல உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள், சுயநலவாதிகளாக அவர்கள் வாழவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அஸ்ஸஹ்மி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமுக்கு போகிறார்கள் படையோடு. ரோமுடைய மன்னன் கைசர் அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை கைது செய்கிறான். அவரோடு இருந்த அவருடைய தோழர்களை, போராளிகளை கைது செய்து அநியாயம் செய்கிறான், சித்திரவதை செய்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், இந்த நேரத்தில் கைசர் மன்னன் அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை பார்த்து கேட்கின்றான், அப்துல்லா நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரேன், பண்டி மாமிசம் சாப்பிடுகின்ற நான், மதுபானம் அருந்துகின்ற நான், சிலைகளை வணங்குகின்ற நான், நீங்கள் எனது தலையை முத்தமிட வேண்டும், எனது தலையை நீங்கள் முத்தமிட்டால் உங்களை நான் விடுதலை செய்வேன். கண்ணியமானவர்களே, சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, குட்டுயிராக இருக்கிறார்கள், ரூஹு போக போகிறது. உடனே சொல்கிறார்கள் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, ஆம் நான் சம்மதிக்கிறேன், ஆனால் என்னை மாத்திரமல்ல என்னோடு இருக்கின்ற 100க்கும் அதிகமான கைதிகளை நீ விடுதலை செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹ், அந்த நேரத்தில் நான் மாத்திரம் என்று அவர்கள் சொல்லவில்லை, எனது விடுதலை என்று அவர்கள் பார்க்கவில்லை, என்னோடு இருக்கின்ற கைதிகளும் மனிதர்கள், என்னோடு இருக்கின்ற கைதிகளுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் பசி இருக்கிறது, ஆசை இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, என்னை போன்று அவர்களையும் நீ விடுதலை செய்வா என்றால் உனது நெத்தியை நான் முத்தமிடுவதற்கும் தயார் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா. கைசர் மன்னன் சம்மதிக்கிறார், அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுடைய தலையை வெறுப்போடு முத்தமிட்டார்கள். மதீனாவுக்கு வருகிறார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மதீனாவிலே. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வாசிகளை பார்த்து சொல்கிறார்கள், ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் அய் யுக்பில ரஸா, மதீனாவிலே வாழ்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவுடைய தலையை முத்தமிட வேண்டும். வ அன உக்பிலு அவ்வலா, நான் முதலாவது அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுடைய தலையை நான் முத்தமிடுறேன். ஏன் தெரியுமா? அவர் ஒரு சீரளவாதியாக இருந்து அவர் மாத்திரம் விடுதலை பெற்று வரவில்லை, மாறாக ஹராத்தை சாப்பிடுகின்ற, ஹராத்தை குடிக்கின்ற, அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்றவனுடைய நெற்றியை, தலையை முஸ்லிம் சமூகத்துக்காக, கைதிகளுக்காக, ஒரு சமூகத்துக்காக, ஒரு கூட்டத்துக்காக, அவர்களுடைய விடுதலைக்காக அப்துல்லாஹி இப்னு குதாஃபா அவர் பணிவாக நடந்து கொண்டிருக்கிறார். வெறுப்போடு அவனை முத்தமிட்டிருக்கிறார். எனவே அவர் ஒரு பொதுநலவாதி. அவருடைய தலையை நீங்கள் எல்லோரும் முத்தமிட்டு அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு குதாஃபாவை பாராட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான பொதுநல உணர்வோடு சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள், ஆளாக்கினார்கள். அவர்களை சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயிற்சியை கொடுத்து வளர்த்தார்கள். அதனால் தான் குடும்பம் ஒரு பக்கம், தொழில் ஒரு பக்கம், இஸ்லாத்துக்காக தீனுக்காக தியாகங்களை செய்து உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அந்த சஹாபாக்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய பண்பு, மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களை பாராட்டக்கூடிய பண்பு, பொதுநல உணர்வோடு நான் விரும்புவதை மற்றவர்களும் விரும்புகிறார்கள் என்ற உணர்வோடு மற்றவர்களுடைய உணர்வுகளை, மற்றவர்களுடைய ஆசைகளை, மற்றவர்களுடைய விருப்பங்களை மதித்து மற்றவர்களுக்கும் உதவக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. யாழ்ல எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்ல எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்ல ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யாழ்ல இந்த புனிதமான மாதத்தில் உன்னிடத்தில் கையெழுந்திருக்கிறோம். எங்களுடைய நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் ஏற்பட்ட சோதனையை விட்டும் அனைத்து மனிதர்களையும் பாதுகாத்து தருவாயாக.